அடுத்து அதே தைசத அகங்காரத்திலிருந்து நம்முடைய ஐம்பொறிகள் தோன்றுகின்றன. ஐம்பொறிகள், ஐந்து இந்திரியங்கள் எவை? அந்த வரிசை உங்க நினைப்பு, உங்க வரிசை எப்படி எழுதுகிறாங்க? அதுல ஒரு வரிசை இருக்கு, ஐம்பொறிகள் ஐந்து இந்திரியங்கள் தோன்றுகிற போது முதலிலே செவி, முதலிலே தோன்றுவது செவி, இரண்டாவது தோல், மூன்றாவது கண், பிறகு நாக்கு, கடைசியாக மூக்கு. இந்த வரிசைப்படிதான் தோன்றும், செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. எனவே இந்திரியங்கள் ஐம்பொறிகள். இவற்றை பார்த்திருக்கிறீர்களா, இந்த ஐம்பொறிகளை? பார்த்திருக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த கண் இந்திரியம் அல்ல, இந்த காது இந்திரியம் அல்ல, நம்முடைய தோலும் இந்திரியம் அல்ல. எனவே இந்திரியம் என்பது அறிகின்ற ஆற்றல், ஆற்றல் காணுகிற ஆற்றல் தான் இந்திரியமே தவிர கண் என்பது இந்திரியம் அல்ல. காணுகிற ஆற்றல், கேட்கின்ற ஆற்றல், சுவைக்கின்ற ஆற்றல், இப்படி ஐந்து ஆற்றல்கள், அவைதான் இந்திரியம் அல்லது பொறி. இந்த உறுப்புகள் அந்த ஆற்றலுக்கு இடமாக இருக்கின்றன, அவ்வளவுதான். அந்த ஆற்றல்களுக்கு இடமாக இருப்பவைதான் இந்த நம்முடைய உறுப்புகள். நம்முடைய உறுப்புகள் தத்துவங்கள் அல்ல, உறுப்புகள் தத்துவங்கள் அல்ல. எனவே தத்துவங்கள் எல்லாமே நமக்கு புலப்படாதவை, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தத்துவங்கள் நமக்கு புலப்படாதவை, 36 தத்துவங்களும் நமக்கு புலப்படா. எனவே மனம், ஐந்து இந்திரியங்கள், இந்திரியங்கள் என்பவை அந்த அறிகின்ற இந்திரியங்களாதலாலே அந்த சாத்விக அகங்காரத்திலிருந்து தோன்றின. இவை என்ன இந்திரியங்கள்? ஞானேந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், அறிகின்ற கருவிகள், அறிகருவிகள், தமிழிலே அறிகருவிகள். ஞானேந்திரியங்கள் என்பவை வடமொழிச்சு. இப்போ ஞானேந்திரியங்கள், அடுத்து என்ன வர வேண்டும்? கண்மேந்திரியங்கள் தோன்ற வேண்டும் அல்லவா? அது அடுத்து. கண்மேந்திரியம் என்றால் செயல்படுகிற கருவிகள். எனவே அதற்கு என்ன குணம் மேலோங்கி இருக்க வேண்டும்? ராஜச குணம். எனவே ராசத அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியங்கள், அது எந்த வரிசையிலே தோன்றும் என்றால் முதலிலே வாய், அடுத்து கால், கை, எருவாய், கருவாய் என்ற வரிசை முறை. வாய், கால், கை, எருவாய், கருவாய். ஏன் இந்த வரிசை முறை என்று பின்னாலே பார்ப்போம். ஏன் இந்த வரிசை முறையில் அமைத்திருக்கிறார்கள்? அதுல ஒரு காரணம் இருக்கிறது. எனவே இப்போ கண்மேந்திரியங்கள், தொழிற்கருவிகள் தோன்றிய பிற்பாடு அடுத்தபடியாக தாமச அகங்காரம். இனி என்ன வர வேண்டும், என்ன பாக்கியிருக்கிறது? இனி இந்த உலகம் தோன்ற வேண்டும். உலகம் இதுவரை நமக்கு நம்முடைய உடம்பிலே பயன்படுகிற கருவிகள் தோன்றிய முறையை பார்த்தோம். இனி நம்முடைய உடம்பு எப்படி வருகிறது, உலகம் எப்படி தோன்றுகிறது? உலகம் பொதுவாக ஐந்து பூதங்களால் ஆனவை என்று தெரியும். அந்த ஐந்து பூதங்கள் தோன்றுகிற முறை இனி பார்க்க வேண்டும். தாமச அகங்காரம், ஐந்து பூதங்களுக்கும் மேலே ஐந்து தத்துவங்கள் இருக்கின்றன. அவை தன்மாத்திரைகள் எனப்படும். அது ஐந்து, ஐந்து தன்மாத்திரைகள். அவை ஓசை, அது இதுலேயும் அந்த வரிசை, ஐந்து வரிசை. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் அல்லது மனம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் இதுல இந்த பெயரை கேட்ட உடனே நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? ஓசை என்றால் நம்முடைய காதுக்கு கேட்கிற ஓசை அல்ல, காதுக்கு கேட்கிற ஓசை இல்ல. இவையும் புலப்படாதவை, இந்த தன்மாத்திரைகளும் புலப்படாதவை. ஓசை புலப்படுகிறது இல்லை நமக்கு, இந்த தன்மாத்திரைகள் என்பவை புலப்படாதவை. இப்ப நாம் கேட்கிறோமே காதாலே ஓசை, எப்படி கேட்கிறோம் என்றால் இது வல்லோசை அல்லது மெல்லோசை, இனிய ஓசை, கர்ண கடூரமான ஓசை என்றெல்லாம் பாகுபடுத்தி அறிகிறோம் இல்லையா ஓசையை. இந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் வெறும் ஓசை என்பதை நம்மாலே உணர முடியாது. வெறும் ஓசை எப்படி இருக்கும்? அதே போல ஓசைக்கு அடுத்து ஊரு. ஊரு என்றால் என்ன? தொட்டு உணர்வது, வழுவழுப்பு, சொரசொரப்பு என்றெல்லாம் தொட்டு உணர்கிறோம், அதுதான் ஊரு. இந்த பாகுபாடே இல்லாமல் வெறும் ஊரு, அது நமக்கு புலப்படாது. அதே போல மற்றவை ஒளி, சுவை, சுவையிலையும் அந்த பாகுபாடே இருக்காது. இது நம்மாலே கொஞ்சம் உணர முடியாத ஒரு உணர முடியாது. அதனால தான் அதற்கு என்ன பெயர்? தன் மாத்திரை. மாத்திரை மாத்திரைனா மாத்திரம், தன் அளவில் மாத்திரம் இருப்பது, வெறும் ஓசை என்ற அளவிலே மட்டும் இருப்பது. தன் மாத்திரை, தன் அளவிலே இருப்பது. இந்த ஐந்து தன்மாத்திரைகளிலிருந்துதான் அடுத்து ஐந்து பூதங்கள் தோன்றுகின்றன. ஐந்து பூதங்கள் ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம், ஊரு என்ற தன்மாத்திரையிலிருந்து என்ன வரும்? காற்று. காற்று என்ற பூதம், பிறகு ஓசை, ஊரு, ஒளி என்ற தன்மாத்திரையிலிருந்து நெருப்பு, சுவை என்ற தன்மாத்திரையிலிருந்து நீர், பிறகு மனம் என்ற தன்மாத்திரையிலிருந்து நிலம். இந்த பூதங்கள் புலப்படுகிறதா? நாம் பார்க்கிற, நம் கண்ணுக்கு தெரிகிற இந்த நிலம் இந்த தத்துவம் அல்ல. தத்துவம் அல்ல, நம் கண்ணுக்கு தெரிகிற ஆகாயமோ, காற்றோ, நெருப்போ, நீரோ, நிலமோ தத்துவங்கள் அல்ல. தத்துவங்கள் அல்ல. தத்துவம்னா என்ன சொல்லியிருக்கிறேன்? புலப்படாதவைதான் தத்துவம். இவையெல்லாம் நமக்கு புலப்படுகின்றனவே. எனவே தத்துவங்களினுடைய காரியங்களும் நமக்கு புலப்படுகின்றன. இந்த ஐந்து பூதங்களினுடைய காரியங்கள் தான் நமக்கு புலப்படும். ஐந்து பூதங்களினுடைய காரியங்கள் நமக்கு புலப்படுகின்றன. அவற்றுக்கு என்ன பேரு? தாத்துவிகம். தத்துவங்களிலிருந்து தோன்றுகிற காரியங்களுக்கு தாத்துவிகம் இருக்கிறது, 60 தாத்துவிகங்கள். எனவே நம்முடைய உடம்பு என்பது தத்துவம் அல்ல, பூதங்களினுடைய சேர்க்கையினால் உண்டான தாத்விகம்தான் நம்முடைய உடம்பு. உடம்பிலே ஓடுகிற ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு எல்லாமே தாத்விகங்கள். நம் உடம்பிலே நாம் பார்க்கின்றவையெல்லாம் தாத்விகங்கள். இந்த மருத்துவர்கள் உடம்பெல்லாம் அறுத்தெல்லாம் பார்க்கிறார்களே, அவர்களுக்கு தத்துவம் புலப்படாது, தாத்விகம்தான் புலப்படும். இதுல இப்போ எண்ணி பாருங்கள். இப்ப 5 பூதங்கள் 5 ஆயிற்றா? 5 பூதங்கள், 5 எண்ணிக்கை. அதற்கு மேலே தன்மாத்திரை 5, 10, பிறகு கண்மேந்திரியங்கள் 5, 15, ஞானேந்திரியங்கள் 5, 20, பிறகு அந்தக்கரணங்கள் 4, மனம், அகங்காரம், புத்தி, சித்தம் என்ற 4, 24. எனவே இந்த 24 தத்துவங்கள் பிரகிருதியிலிருந்து தோன்றுகின்றன. இந்த எண்ணிக்கையிலே இவற்றை ஏன் சேர்க்கவில்லை? ராசத அகங்காரம், தைசத தாமச அகங்காரம் என்ற மூன்று கூறுகள் இருக்கின்றனவே, அவற்றை எண்ணிக்கையிலே சேர்க்கக்கூடாது இல்லையா? சேர்க்கவில்லை. அதற்கு காரணம் என்ன என்றால், அதாவது தத்துவங்கள் என்றால் ரெண்டு வேலையை செய்ய வேண்டும். தத்துவங்கள் என்றால் எதை தத்துவம் என்று சொல்ல வேண்டும் என்றால், தன்னிடமிருந்து இன்னொரு தத்துவத்தை தோற்றுவிக்க வேண்டும். ஒன்று, தன்னிடமிருந்து இன்னொரு தத்துவத்தை உண்டாக்க வேண்டும். இரண்டாவது, ஆன்மாவுக்கு எந்த வகையிலாவது நேராக உதவ வேண்டும். ஆன்மாவுக்கு நேராக உதவ வேண்டும். அப்படிப்பட்டவைதான் தத்துவங்கள். இப்ப சித்தம் குணதத்துவம் என்று எடுத்துக்கொண்டால், அதிலிருந்து இன்னொரு புத்தி என்ற தத்துவத்தை அது தோற்றுவிக்கிறது. பிறகு சித்தம் என்பது நாம் சிந்திப்பதற்கு கருவியாக இருக்கிறது, அந்த வகையிலே உதவுகிறது. இப்படி ஒவ்வொரு தத்துவமும் தன்னிடமிருந்து தத்துவங்களை தோற்றுவிக்கின்றன, ஆன்மாவுக்கு உதவி செய்கின்றன. இந்த 24 இப்ப கடைசி என்ன சரீரம் பார்த்தோம்? கடைசியாக பார்த்த சரீரம் குணசரீரம். அது எது குணசரீரம்? எங்கே பார்த்தோம்? அந்த பிரகிருதியிலிருந்து தோன்றுகிற குணதத்துவம் குணசரீரம் என்று பார்த்தோம். அதற்கு கீழே வருவதுதான் சூக்கும சரீரம். அதற்கு கீழே சூக்கும சரீரம் என்பவை புத்தி, அகங்காரம், மனம். புத்தி, அகங்காரம், மனம் மூன்று. அந்த மூன்றோடு தன்மாத்திரை 5. தன்மாத்திரை 5. இந்த 8 சூக்கும சரீரம் எனப்படுகின்றன. சூக்கும சரீரம் என்பவை 5 தன்மாத்திரைகள். அவற்றோடு மனம், அகங்காரம், அதற்கு மேலே புத்தி, இவைதான் சூக்கும சரீரம் எனப்படுகின்றன. சூக்கும சரீரத்துக்கு இன்னொரு பெயர் புரியட்டகம். புரியட்டக சரீரம். அட்டகம்னா 8. அட்டகம் என்றால் 8. எனவே இந்த 8 தத்துவங்களும் சேர்ந்தது சூக்கும சரீரம். 5 தன்மாத்திரைகள் மனம், புத்தி, அகங்காரம். பிறகு எவை விடுபட்டிருக்கின்றன பாருங்க? விடுபட்டவை எவை? 5 பூதங்கள். பிறகு கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. ஆக இந்த 15 தூல சரீரம். இந்த 5 தூல சரீரம். 5 பூதங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்கள். ஆக இந்த 15 தூல சரீரம். தூல சரீரத்துக்கு அன்னமய கோஷம் என்ற பெயர். தூல சரீரத்திற்கு அன்னமய கோஷம். ஏன் அந்த பேரு? அன்னம்னா ஆமா உணவு. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய். இந்த உடம்பு அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் உணவு. எனவே உணவால் நிலை பெறுவது இந்த தூல சரீரம். அதனாலே அன்னமய கோஷம். அதற்கு மேலே சூக்கும சரீரத்துக்கு என்ன பேரு? பிராணமய கோஷம். பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் பிராணவாயுவினால் இயக்கப்படுவதனாலே அந்த பெயர். ஆக இப்படி எத்தனை சரீரங்கள் பார்த்தோம்? சரீரங்கள் எத்தனை? சரீரங்கள் கீழே இருந்து பார்க்கலாமா, மேலே இருந்து வரலாமா? மேலே இருந்து ரெண்டையும் பார்த்துருவோம். மேலே இருந்து பார்த்தால் காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தூல சரீரம். கீழே இருந்து சொன்னால் தூல சரீரம், சூக்கும சரீரம், குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம். பிறகு ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அடுத்த வகுப்பு ஆசிரியர் வந்து விட்டார். எனவே பிறகு பார்க்கலாம், பல வகையான உடம்புகளை பார்த்தோம். பருவுடம்பு, நுண்ணுடம்பு. பருவுடம்பு என்பது விழிப்பு நிலையிலே செயல்படுவது. இப்பொழுது விழிப்பு நிலையிலே செயல்படுகிறது பருவுடம்பு. உறக்க நிலையில உயிரானது இந்த பருவுடம்பை விட்டு சூக்கும உடம்பிலே புகுந்து கனவு முதலிய அனுபவங்களை பெறும். அது சூக்கும உடம்புலதான் கனவு. எனவே சூக்கும உடம்புக்கு கனவு உடம்பு என்றே பெயர். சூக்கும உடம்புக்கு இன்னொரு பெயர் கனவு உடம்பு. உறங்குகிற போது நம்முடைய ஐம்பொறிகள் எல்லாம் செயலற்று கிடக்கின்றன அல்லவா. உறங்குகிற காலத்துல நம்முடைய உடம்பில் இருக்கிற ஐம்பொறிகள் செயலற்று விட்டன. ஆனால் கனவு காணுகிற போது அங்கேயும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அனுபவிக்கிறோமே, அங்கே எப்படி அனுபவிக்கிறது, எப்படி அனுபவிக்கிறோம்? அங்கே புற உலக விடயங்களை அனுபவிக்கவில்லை. இந்த உடம்பை கொண்டு நாம் வினைகளை செய்கிறோம். பெற்றது கொண்டு பிள்ளையே பெருக்கிங்கிறாரு மணிவாசகர். பெற்றது கொண்டு பிள்ளையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய்.